நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வியில விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கேட்டு தெரிந்துகொள்ளலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறேன், மனசு நின்றுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து விடை கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் தெளிவாக்கிக் கொள்ள கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விரும்புறவங்க கேட்கலாம். என் வாழ்க்கையில் எத்தனை விதமான சந்தர்ப்பங்கள் நல்ல மனதை மாற்றுகின்றது. அதே போல மாற்றும் நேரங்களில் நாம் எதை செய்து அந்த தீமையை நமக்கு புகாது தடுக்க வேண்டும் என்ற நினைவினை உங்களுக்கு கூட்டிக் கொள்வது தெரிந்து கொள்வதும் நல்லது. கேட்கலாம். சாமிகிட்ட எப்படி கேட்குன்னு தெரிய பயப்பட வேண்டாங்க. கேளுங்க, என்ன ரெண்டு கேட்கணும் மனசுல இருப்பாங்க, நாலு பேர் மத்தியில எப்படி கேட்கறது, அது வேற இருக்கும்.
சாமி முன்னாளுக்காக நாம தியானம் எடுக்கும்போது சபிசி மண்டலம் எண்ணி சாமி சொல்றேங்க, அதே மாதிரி நாவல் செய்யறேங்க. சபிசி மண்டல எண்ணெய் முன்னாள் நான் கேட்டேன் சாமி, செலுத்திட்டங்க அப்புறம் நீண்ட நாம சபிசி மண்டல எண்ணெய் நீண்ட நாம நமக்கு செலுத்திக்கணும்னு கேட்கணும்.
அதாவது துருவ நட்சத்திரம் ஆனப்பின் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை ஆனது. அதன் உணர்வை நாம் எடுத்தோம் என்றால் ஆறாவது அறிவில் வரக்கூடிய தீமைகளை நீக்கி அந்த உணர்வினை நாம் பெறக்கூடிய நிலை என்பது ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பிறந்தது சப்தரிஷி மண்டலம். இப்ப நம்ம மூதாதிகள் அவ்வளோ அந்த நோயெல்லாம் இங்க வரும். இதா மரபு வழி வருதுன்னு சொல்றது. இப்ப அந்த உடல் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க. ரத்த கொதிப்பு இருந்தா அவன் குடும்பத்துல ரத்த கொதிப்பு வரும். அதே சமயத்துல இப்போ நாம சக்கர சத்து இருக்குன்னா அந்த பரம்பரையில சக்கர சத்து வரும். அவன் உடல் அவன் குடும்பத்துல ஆஸ்மா நோய் இருக்குன்னா அந்த பரம்பரையில அந்த ஆஸ்மா நோய் வரும். இதே அவங்க குடும்பத்துல வலிப்பு நோய் இருந்ததுன்னா அந்த வலிப்பு நோய் வரும். அந்த குடும்பத்துல சிலருக்கு வாய்ப்பேசாத நிலை இருந்தா அது வரும். ஆக மொத்தம் அவங்க குடும்பத்துல அந்த மறுபணையில காது கேட்காம இருந்தா அடுத்த அப்படி காது கேட்காது வரும். அவங்க குடும்பத்துல இந்த யாராவது ஊமைகள் யாராவது பிறந்திருந்தா அந்த ஊமையின் தன்மை வரும். ஆனால் இது வருது எப்படி, இப்ப கர்ப்பத்துல தாய் கருவில இருக்கப்படுமோ ஒன்னுல இருந்து 90 நாளுக்குள்ள ஒரு அழகான பொண்ணா இருக்குது, குழந்தையா இருக்குது. இந்த தாய் அந்த அழகான குழந்தைய பார்த்து அட ஊமையா இருக்குதே அப்படின்னு ஏங்கனா, இந்த பூர்வ பங்கியத்துல இது பூர்வம்ங்கிறது. தாய் கருவில் இருக்கும்போது ஊமையா இருக்குன்னு என்ன, அதே உணர்வுகள் இந்த குழந்தை ஊமையா பிறக்கச்சு. அப்ப அந்த ஊமையா பிறந்து இறக்கப்படும் போது அவங்க வழியில இந்த மரபணுகள் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தில் வம்சத்தில் அவனால யார் பட்டிருந்தாங்களோ அவங்க குடும்பத்தில் வளரும். இதே மாதிரி இப்ப கர்ப்பத்துல இருக்க போகும்போது ஒன்னு இருந்து 91 நாளுக்குள்ளுக்கு சக்கர சத்துல இருக்கிறவங்கள பார்த்தா அந்த காய் அந்த காய் கருவில் இருக்கிற குழந்தையும் சக்கர சத்துல இருக்கும். நம்ம ஒரு 10 பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, பிறந்ததுலேருந்து சக்கர சத்து இன்சுலின் போட்டு வராங்க. நான் கேட்டேன், நீ எப்படிமா இங்க வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் என்னமோ தெரியல, எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு சக்கர சத்து இல்லைங்க, இந்த மாதிரி சக்கர சத்து உங்க குடும்பத்துல சக்கர சத்துல இப்படி வந்தப்போ நீங்க உங்க பக்கத்து வீட்டுல யாராவது இந்த மாதிரி ஆமாங்க அப்படின்னு ஒரு கல்ல போயெல்லாம் வந்து ஒரு காலை எடுத்தாங்க, அது காலை எடுத்தோட இந்த மாதிரி நான் இது பண்ணிருந்தேனுங்க. அந்த அவருக்கும் நான் சக்கர சத்து அந்த கருவில் இருக்கும். அப்ப கேட்ட ஒரு பாடு இதே மாதிரி பலருடைய நிலைகளும் அவன் ஞாபகப்படுத்தும் போது தெரியும். ஒரு சிலருக்கு காக்கா வலிப்பு வந்துடும், வலிப்பு வரும்போது 90 நாள்ல இது வந்துடும். ஆனா இந்த உடல்ல இருக்கும்போது இந்த பாசத்துல குடும்பத்துல பரம்பரையில வரும்போது இந்த மரபணுகள் இங்க வரப்போகும்போது அந்த பரம்பரையில யாருக்கோ ஒருத்தர் உண்மையா வந்துடும். சில இதுக்கு வந்துடும். சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா அந்த சில அதிர்ச்சினால சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆக போகும்போது இடுப்பு கீழே கால் வராது. அந்த கால் வரலைங்கிற போது அதை உற்று பார்த்துருந்த கர்ப்பிணி அதே உணர்வு உறப்பும்போது அவன் எந்த வயசுல ஆனாலும் அந்த வயசான உடனே இந்த கர்ப்பத்தில் வர குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடுப்புக்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பரம்பரை நிலைகளில் இந்த வயசாச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுமா நடந்து பள்ளிவிட்டு போயிட்டு இருந்தா இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு வரும். இதுகளெல்லாம் நான் உற்று பார்த்த உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகள் இந்த கருவிலை வேலையும் தன்மை வரும். இதே மாதிரி குழந்தை தவறு செய்யல, நாமும் தவறு செய்யல, பதிவோட பண்போட கேட்டு அறிகிறோம். ஆனா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது வந்தது. அவனா அகசியனும் தாய் கருவில் இருக்கப்படும் போது விஷ ஜந்துகள் இருந்து மீண்டிட வேண்டும் என்று பல பச்சளைகளை சுத்தி போட்டு விட்டு மேலையும் பூசி எழுச்சு. அப்ப தானே செய்து அப்ப என்ன ஆயிப்போகுது அப்படின்னு சொன்னா, அந்த இவங்க பச்சளை போட்டுக்கும் போது பாம்போ தேவலோ மிருகமோ யானோ புலியோ ஒன்றும் பக்கத்தில் வரதில்லை. ஆனா இவங்க முகந்த உணர்வு கர்ப்பம் வரும்போது அந்த கருவு குழந்தைக்கு பட்டுருச்சு. அப்ப அந்த குழந்தை நினைச்சு விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி வரும். அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தாய் கருவில் பெற்றதுதான் அவன் வாழ்க்கையில் போடாம விஷத்தை முறித்து இந்த உயிரை போல உரியாக. ஏனென்றா 27 நட்சத்திரங்கள் வர்றதும் விஷம்தான். அந்த விஷத்தவே மாற்றி அமைத்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும். உயிரை போல இந்த விஷத்தின் தாக்குதல் தான் உயிரின் துடிப்பு வரும். ஆகவே இதை போல அந்த உயிரின் துடிப்பால் நுகர்ந்த உணர்வு உருவாக்கும் அணுக்களாக. ஆகவே ஒவ்வொரு அணுக்களும் இந்த விஷம் உண்டு. காரணம் சூரியன் வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் கடைசியில் விலகி செல்லும் விஷம் இதோட கவர்ந்து காந்தம் எடுத்து வெப்பத்தோட இணைத்துக் கொள்ளும் போதும் இதுல எந்த உணர்வு சேர்ந்தோ அந்த அணுவின் தன்மை ஆகப்போகும் போதும் அது விஷமாகி அந்த துடிப்பு நிலை கொண்ட மனத்தையும் இயக்கத்தையும் எல்லாமே கொண்டு வருகின்றது. ஆனால் இதை போல விஷம் இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த விஷத்தின் தன்மை நம்ம தாக்கப்படும் போது அதனால் நாம் விளைகின்றோம் என்ற உண்மையை அது உணர முடிகின்றது. இதை போல விஷத்தை முடிக்கும் சக்தி பெற்ற இந்த அகசியன் வானுலக அலைகள் விஷத்தை நீக்கி அதை அடக்கி ஆட்சி புரியும் சக்தி பெறுகின்றது. ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது. இப்ப நாம் என்ன செய்து விஷத்துக்கு விஷம் மோதும் போது நெருப்பாக மாறும். நெருப்புகள் ஆகும்போது விஷம் விரையுது. ஒரு விஷத்தின் தன்மை நெருப்பிலே போடும்போது அது வேகுது. ஆனால் இதனாலே அந்த விஷம் கருகி ஆவியா போகுது. ஆனால் நெருப்பு வளரும். இதே போலதான் இந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு இந்த விஷத்தை முறிக்கும் சக்தி தாய் கருவிலே பெற்றான். இப்ப அதே போல இந்த தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெறும். ஆனால் அதான் அதே நிலையை இந்த குழந்தை பெற செய்து தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி வரும். இப்ப அருணகிரிநாதர் என்ன செய்கிறாரு, கடும் போக்கிரி தவறான வழியில் நடந்து கொண்டார். ஆனாலும் பெரிய செல்வன் தான், தவறான வழியில் அவன் நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சகோதரி ஞானிகளை பற்றி படிப்பதும் அருணகிரிநாதர் அவர் வந்து பின்னாடி தான் வருகின்றார். ஆனால் பல தவ முடிவுகள் செய்த நல்ல ஒழுக்கங்களையும் அவர் வளர்த்து கொண்ட உணர்வுகளையும் இந்த சகோதரி தனக்குள் அந்த வளர்த்து படித்து தன் சகோதரன் நல்லாகணும் நல்லாகணும்னு நினைக்கிது. அவன் காசை தொலைச்சிட்டு வருது. தன் சகோதரனுக்காக இது திருமணம் செய்யாத வழியும் இருந்தது. இருந்தாலும் சகோதரன் இப்படி இருக்கிறானே அவன் நல்லவனாக வேண்டும் நல்லவனாக வேண்டும் நல்லவனாக வேண்டும் என்ற உணர்வை எடுத்தது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த தாய் அதே உணர்வுகள் பல பால நிலை எடுக்கிறது. தன் சகோதரன் நல்ல நிலை ஆக வேண்டும் என்று விரும்புகின்றது. இருந்தாலும் அந்த அருணகிரிநாதன் பெண் மோகம் கொண்டவன், அதனால் ஏற்பட்ட தீமையினால் விளைந்தது குஷ்டரோகம் ஆகின்றான். அவனிடம் அருகில் யாரும் வருவதற்கில்லை. வெறுக்கும் தன்மை வருகின்றது. இங்கே பணமும் சரிபூரம் போய்விட்டது. கூலி வேலை செய்து சாப்பிடும். தன் சகோதரன் வந்து கேட்கிறான் என்று சொன்ன உடனே அதை என்ன செய்யறான், எனக்கு அவன் என்னை அவமதிச்சுட்டா நீ காசை கொடு, அவகிட்ட நான் என்னை பொய்ய ஆகணும், எப்படியா நீ காசை கொடுங்கிறான். அப்போ உனக்கு இச்சைதானே தேவை, என்னவே நீ அனுபவிச்சுக்கன்ட்டு. அப்போ உடனே என்ன செய்ய சொன்ன உடனே தன் சகோதரன் இப்படி ஆகிவிட்டானே என்ற நிலைகளை அது மூச்சாகி இறந்துடும். அப்ப அந்த உடலிட்டு போகும்போது தாயின் தன்னுடைய சகோதரனுடைய நிலை என்ன இந்த உடலுக்குள்ள போயிடும். அது எந்தெந்த பாடநிலைகளை எடுத்துக்கொண்டதோ அந்த உணர்வு அனைத்தும் இந்த அருணகிரிநாதன் உடலுக்குள் இந்த ஆதி சந்திரன் இன்னைக்கு தன் சகோதரியே போய்விட்டால் இனி என்ன வாழ்க்கை என்ற நிலை கோபத்து மேலே ஏறான். அப்ப தான் கீழே ஒழுக போகும்போது சகோதரனை காத்திட வேண்டும் என் உணர்வு தனக்குள் எடுத்ததனால் அந்த உடலுக்குள் சென்று இவன் கீழே விழுக போகும்போது விழுகாது தடுத்து அவனுடைய உணர்வை திசை மாற்றியவன் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் போகட்டும், இந்த உடலுக்கு பின் நல்ல அடுத்த ஜென்மமாக எனக்கு புனிதமாகவும் நடைபெற வேண்டும் என்று எண்ணி இயங்கி அவன் உலகை சொல்லியிருந்தான். அப்போதுதான் இந்த சகோதரி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அவனை கீழே விழுகாதபடி அவனை நல்ல உணர்வுகள் உள்நின்றேன் ஓரச்சியது. அப்ப கீழே விழுகாது தடுக்கப்படும் போது அப்போதான் நாத விந்துகள் ஆதி நமோ நம நாம் எந்த குணத்தை எடுக்கின்றோமோ அந்த உணர்வுகள் உணர்வுகளும் அது விந்தாகி அந்த உணர்வுகள் நம் உடலில் சேருகின்றது. இப்படி வெகுகூடி என்ற நிறைய பாருகின்ற எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ நம் உடலுக்கு நாத விந்துகள் ஆதி நமோ நம வேதமன்ற சரூபாய நமோ நம இந்த பாடல் பாடுறோம் பஜனை இல்லை. ஆனால் நாதவிந்துகள் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது விந்தாக மாறி அந்த உணர்வு நம் உடலாகி அந்த குணத்தின் செயலாக நமக்குள் செயல்படுகிறது என்று அந்த அருணகிரி தெளிவாக பாடுவார். யாரால் இந்த சகோதரியின் உணர்வுகள் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு உடலை இயக்கினாலும் ஆனால் தாயின் உணர்வு அதற்குள் சேற்றத்தன் இவன் நல்லவனாக என்ற உணர்வு அங்கே சேர்கின்றது. இப்ப சில வீட்டுல இந்த மாதிரி வீட்டுல பிடிக்கல என்ன தற்கொலை பண்ண இவனா செத்தாலும் உடவுனா பரம்பரம். அப்ப அந்த உழவு போகும்போது என்ன ஆகுது இந்த ஆன்மா அங்க போனவுடனே இந்த எந்தெந்த வழியில செத்ததோ அவர் வந்து முட்டை சொல்லி மோத சொல்லி அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் திடீர்னு ஆசன் ஆயிடுறாங்க நண்பர் மேல பழகுறாங்க ஐயோ நான் உன்னை விட்டு போறேனே இந்த மாதிரி துயர போறேன் என்ன அந்த உடவுக்கு போன இந்த துயரம் எல்லாம் அங்க ஆட்சி பெறகு. ஆனால் சகோதரியோ அவன் தெளிந்த மனம் பெற வேண்டும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் இந்த உயிர் சென்றத்தின் அந்த உடலை சேர்த்து இதை செய்கின்றது நல்லா கவனமா இருக்கும். அதே மாதிரி திருஞான சம்பந்த தாய் கடவுளை எழுக்க போகும்போது குழந்தை வேணும் குழந்தை வேணும் என்று பக்தி நிலை பெற்றாலும் சிவனுடைய தத்துவத்தை அங்கே கதாச்சாரத்தை அவன் செய்யும்போது அதெல்லாம் செய்யறான். அது கர்ப்பம் வரும்போது கேட்டு 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 அதன்படி என் கடவுளை எழுக்கக்கூடிய குழந்தை வேணும் நஞ்சினை நீக்கணும் அருள் சக்தி பெற வேண்டும் என்று தாய் எண்ணுகின்றது. அந்த உணர்வு அடிப்படி அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் அவன் கண்ணுட்டு பார்த்தானா தேள் கொட்டினாலோ பாம்பு கொட்டினாலோ விஷத்தால் தாக்கப்பட்டாலோ இவனை பார்த்தவன நோய்கள் போகுது விஷம் எல்லாம் நீங்க. அப்ப யாரு தனியான சம்பந்தம் இருக்கு அவன் கத்துட்டவன்னா அப்ப தாய் கொடுத்த இவங்க எல்லாம் இந்த கட்டுக்கதை ஆயிடுச்சு ஞானப்பால் ஊட்டின பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுகள்லாம் தவறான வழிகளும் காட்டப்பட்டது. தாயின் உணர்வு இங்க வந்தப்ப அவனுடைய நிலைகள் வருகின்றது. அப்ப அவனுடைய பார்வையில் பல தீமைகள் போகும். இப்படி இத்தனையோ பேர் தாய் கருவிலே விளையதான் பூர்வ புண்ணியமாகி அதன் வழி விளைகின்றது. இதை போன்றுதான் நாம் ஒவ்வொரு நொடிகளையும் இப்ப நாம் இடல எண்ணும் போது தன் குழந்தையை வந்து அருள்வழி பெற வேண்டும் என் குழந்தை நிலையை நல்லா ஆகும் சொல்லிட்டு இந்த உணர்வு வளர்த்து கொண்டால் நாம் அருள்வழி அங்கே செல்கின்றோம். இந்த குழந்தையோ நம்முடைய தந்திரிகளோ இந்த உடல் விட்டு சென்றப்பங்களுடைய மூதாதைகள் உடல் விட்டு பெருஞ்சன தான்மாக்கள் அந்த சப்தேஷ மண்டலத்துடன் இணைந்து உடல்பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைய வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உடல் அங்கே செல்கின்றது. அப்போ அந்த உடல்ல பெற்ற இந்த உணர்வு அங்கே கரைக்கப்படும் போது கரைத்திடும் உணர்வு அங்கே விளைகின்றது. அந்த உணர்வு நாம் நுகரப்படும் போது நாம் பரம்பரை நோய் என்று சொல்லுகின்றமே இங்கே வந்த பின் அந்த உணர்வு நமக்குள் கரைக்க செய்யும் பரம்பரை நோய் என்ற நிலையில் தடைப்படுத்துகின்றது. ஆகவேதான் மூதாதைகளை நாம் இந்த வழியில் உடலை விட்டு விழுந்தானா அழுது எடுத்துடக்கூடாது. இப்ப அதன் வழி இன்னைக்கு எடுத்துக்கொண்டார் வேலாயுதம் இல்லை இந்த அவரும் அவர் நம்ம தியான வழியில் முதல எடுத்தவர். நீ சாமியார் கூட போய் நீ இந்த மாதிரி இருக்கு தன் பிள்ளையை எடுத்தவர் அவர் இந்த உணர்வு தெரிந்து கொண்ட பின் இதுக்கே வந்து விட்டார். எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய நிலையை வந்துட்டார். கடைசி அமைச்சத்தை லன்னு செய்தார். நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னாலும் கூட அதெல்லாம் வேண்டியில்லை சாமி கொடுத்த சக்தி இருக்கு யாரும் டாக்டர்கிட்ட போக முடியலை நான் அந்த டாக்டர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்திலும் அவர் உடலை விட்டு பிரிந்த அந்த உயிரின் ஆன்மா இந்த ஒளியாக தெரிகின்றதை நான் போகின்றேன் என்றாங்க. அப்படிதான் எப்படி சொல்லி அப்படிதான் சொல்லிடலாம். கடைசி முடிவு எதுவா இருக்கணும் அதுவாகதான் இருக்கும். இப்ப நாம என் பிள்ளை இப்படி இருக்கான அவர் இத்தனை பேர் இருக்கும்போது என் பையன் இப்படி இருக்கானே அனாவே போயிட்டோம் எங்க இங்கதான் வருவார். ஆகவே அவர் கடைசி நிமிடத்திலையும் அதே மாதிரி இப்ப உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் எங்கேயும் அங்கே காட்சி கொடுத்துருக்கு காலை திருவிழாத்துல அங்க இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க போனோம் அந்த நேரத்துல இந்த ஆன்மா பிரிஞ்சு போறாங்க தெரியும் அவர் திரிஞ்சு அங்கிருந்து வந்திருக்கிறார். இதெல்லாம் இதே மாதிரிதான் நான் போகும்போது எங்க அம்மா ஆத்மா விட்டு பெரிய போகும்போது தாரமங்கலத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த ஆன்மா அங்க அம்மா அப்படி ஆன்மா போறது தெரியல எங்க அப்பாவுடைய ஆன்மா செல்லும் போது இதில் இருக்கிறேன் கரூர்ல அங்க வந்தா இந்த மாதிரி போறேன்னு ஆன்மாவே நாம் எடுத்துக்கொண்ட உங்களுக்கு உண்டு அதை ஏற்றுக்கொண்ட உங்க நிலையில தான் இருக்கும். நம் தாய் பதம் எனக்கு இப்படிலாம் சம்பாரிச்சு வச்சு இந்த மாதிரி போயிட்டு என்னை காப்பாற்ற போயிட்டுன்னா இழுத்துட்டு வந்த வேண்டியதாங்க அவர் நன்மை செய்ய முடியாது. அந்த பரம்பரை நோய்கள் தான் வழி இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட்டு பழகுதல் வேண்டும். ஏன்னா அந்த உடலுக்கு பின் இன்னைக்கு ஒரு விஷத்தன்மைகள் பரவினால் தூண்டோடு அழியும். இதுதான் அன்னைக்கு இந்த 2000 என்று எடுக்கப்படும் போது இதுல இருந்து பல தீமைகள் விளைவுகளை வருகின்றது. அதுல சிக்காத நம்மை பாதுகாத்துக் கொள்ள நிலையில அந்த எல்லா சாசனங்களையும் கூறுவது. தென்னாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தப்பிப்பாங்க, ஆனா வடக்கு இருக்கிறவங்கள இதே போல அசுர உணர்வு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி சாகும் நிலையதான் மனிதனா இருப்பான். விஷத்தன்மை மூடும்போது அது அழிந்துவிடும் நிலையை வருகின்றது. இப்ப மனிதனுக்குள் ஆசையின் உணர்வுக்கும் போது இறக்கமற்று கொண்டு தட்டி பறித்து செல்கின்றான், தூங்கும் போது அடிச்சு கொள்றான். இப்ப அதே உணர்வு தான் எல்லாத்துக்கிட்டையும் வருது. இதே போன்ற உணர்வாங்கன்னா மனிதன் எந்த நிலைக்கு அளவுங்கிற நிலையிலிருந்து நாம் மீண்டு பழகுதல் வேண்டும். அதுதான் உங்களை நீங்கள் நம்புதல் வேண்டும், உங்க உயிரான ஈசனை சிக்கனை பிடித்துக் கொள்ளுதல் வேண்டும், அந்த பேரல் என்ற உணர்வை அவரிடம் சேர்த்து அதன் உணர்வு உரியாக்குதல் வேண்டும். ஆக அவருடைய நவனாக ஆகும் அந்த நிலையை நாம் பின்பற்றுதல் வேண்டும். அதை பிறச்சியவருக்கு தான் நமது குருநாதர் சொன்னார், அதனால உங்கள் உயிரை கடவுளாக மதிக்கின்றேன், உங்கள் உடலை உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கின்றேன், உங்கள் உயிரை ஆண்டவனாக மதிக்கின்றேன், உங்கள் உயிரை இறைவனாக மதிக்கின்றேன், அவனால் உருவாக்கப்பட்ட உடலை கோயில் என்று மதிக்கின்றேன், சிவம் என்று மதிக்கின்றேன், சிவசக்தி என்று நிறைகள் மதிக்கின்றேன். ஆக இதை போல நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்டு வினைக்கு நாயகனாக அந்த அருந்தரும் சக்தியாக உங்கள் உடலில் உண்டு என்றும், மனிதனின் நிலைகளில் தீமையில் அகற்றிடும் காட்டிய எதனையும் அறிந்திடும் அறிவு என் உடலுக்குள் கிடைத்தது, அறிவின் தன்மை அறிந்திடும் உணர்வை உணர்வின் தன்மை எனக்குள் உருவாக்கின என்று நம் உயிரை எண்ணி நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று உங்களை அந்த நிலையை எண்ணினார் உங்கள் பகமை எனக்குள் வராது. ஆக இதை போல நமக்குள் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் என்ன நினைவெடுப்போம் போது இப்படி சொல்லும் போது சிலர் இதிலே உண்டு பரீட்சிக்காதேண்டி சிலர் தவறான நிலைகள் சில தவறு செய்வரும் உண்டு, ஒன்றும் செய்ய மாட்டாங்கடாங்கிற நிலையிலும் இப்படியும் போறது உண்டு. ஆக அத்தகைய நிலைகள் பெறுவோர்களின் உணர்வுகள் அவங்க உயிரையே அதை மாற்றிவிடும், அவர் நுகர்ந்த உணர்வை உருவாக்கிவிடும். அதன் விளைவை பின் அவங்க நான் தெய்வம் நின்று கேட்கும் அரசு அந்த கேட்கும் நாம் எடுத்துட்ட உணர்வு ஒரு கெடுக்க வேண்டும் என்றால் அந்த கெடுக்கும் உணர்வின் தெய்வமாகின்றது. அந்த உணர்வு பெருக்கப்படும் அவனை எந்த அளவுக்கு பிறரை துன்பப்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த துன்பப்படுத்தும் உணர்வு அங்கே விளைந்தே தீரும், அதிலிருந்து எவரும் தப்ப முடியாது. இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும், பேரருளை பெறுதல் வேண்டும். ஆக அந்த அருள் சக்தியை நமக்குள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானத்திற்கு செல்வோம்.